சுத்தமாயிருப்பவர் பேரு பெற்றோர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28 தொடங்கி 30 வரையிலான இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த இனிய காலை பொழுதில் இறைவனுடைய வார்த்தையை இந்த திருவருகை காலத்தினுடைய இந்த பொழுதிலே நாம் சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்கள், நம்முடைய கைகளில் தவழுகின்ற, நம் ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்கின்ற இந்த விபுலியமானது ஏதோ ஒரே நாளில் எழுதப்பட்ட ஒன்று அல்ல. ஆனால் இவற்றில் இருக்கிற எல்லாமே கடவுளுடைய வழித்துணையால், அவருடைய தூண்டுதலால் அந்த விதத்தில் இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய வார்த்தைகள் தான். அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சூழ்நிலையில் இவை எழுதப்பட்டது. இப்படி எழுதப்பட்ட எல்லா வசனங்களும் எல்லா புத்தகங்களும் தொகுக்கப்பட்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாம் நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறோம். இப்போது எனக்குள்ளாக இருக்கிற கேள்வி இதுதான், விவிலியத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு புரிந்திருக்கிறதா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, விவிலியத்தில் இருக்கிற எல்லா இறை வார்த்தைகளும் என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்போடு இருக்கிறதா? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இது என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தியதாக இருந்தாலும் அதன் எந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறேன் என்கிற இந்த மூன்று கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். உண்மையிலே நான் சொல்ல போனோம், நான் விவிலியத்தில் ஒரு சில பகுதிகளை வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் நம்முடைய லைஃபோடு ரொம்ப ஒட்டி போகாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், குறிப்பேடு 1, 2 நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள். அதுபோல் நீங்கள் அரசர்கள் புத்தகங்களை வாசிங்க, ஏகப்பட்ட அரசர்களை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கும். லேவியர் புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படிலாம் நமக்கு ரொம்பவும் தொடர்பில்லாத காரியங்களாக இருக்கும். எருசலேம் ஆலயம் எப்படி கட்டப்பட்டது, அந்த கட்டப்பட்ட அந்த ஆலயத்துடைய திரைச்சீலைகள் எப்படி இருந்துச்சு, அங்கே வைக்கப்பட்டிருந்த விளக்கு தூண்கள் என்ன, அங்கே இருக்கிற பாத்திரங்கள் என்ன, அப்படிலாம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் சாலமோடைய அரண்மனை கட்டப்பட்ட விதம், அதில் இருக்கிற படிக்கட்டுகள் எத்தனை, அந்த தூணுடைய வலுமை எத்தனை, இப்பையெல்லாம் நமக்கு வாசிப்பதற்கு அதில் நாம் பார்க்கிறோம். லேவியர் புத்தகத்தை வாசிக்கினா குருக்கள்னா யார், அந்த குருக்கள் லேவியருடைய பணி என்ன, அவர்கள் எப்போது ஆலயத்திற்கு வருவார்கள், வந்தால் என்ன வேலைகள்லாம் செய்வாங்க, அவர்களுக்கு என்ன மரியாதை செய்யப்பட வேண்டும், இதையெல்லாம் விழா வாரியாக திருப்பி திருப்பி சொல்லப்படுவது போல நமக்கு தெரியும். இருந்தாலும் அதுவும் கடவுளுடைய வார்த்தைகள் தான், அதில் மாற்றுக்கருத்து என்பதில்லை. இப்போது சுருக்கமாக ரெண்டே விதத்தில் அதை நம்ம அடக்கி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இப்படி எவ்வளவுதான் இறை வார்த்தைகள் விவிலியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை நினைத்து பார்ப்போம். எபிரேயர்களை திருமுகம் 4வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லும், ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்பதை என்ன சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அந்த வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, அது இருபுறமும் வெட்டக்கூடிய கூரிய கருக்கினும் மேலானது, அது ஆன்மாவையும் ஆவியையும் ஊடுருவக்கூடியது, எலும்பு மூட்டுகளையும் மச்சைகளையும் ஊடுருவி பாயக்கூடியது, அது மனிதனுடைய சிந்தனையையும் அது சீர்தூக்கி பார்க்கக்கூடியது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்போலாம் இவ்வளோ தூரம் கடவுளுடைய வார்த்தை வலிமையானது, அது ஆற்றல் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக பவுலடியார் இப்படி அழுத்தமான ஒரு சிந்தனையை இறை வார்த்தையை கொடுத்து கொடுக்கிறார். உண்மைதான், அதில் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நமக்கு இந்த முதல் வார்த்தை ரொம்ப எளிதாக புரிந்துவிடும், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உயிர் போச்சு அப்படின்னா திரும்பி பெறவே முடியாது. அப்போ உயிர்ன்றது மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்முடைய உடம்புல முக்கியமான ஒன்று, அது தெரியுது. ஆற்றல் என்பதை நாம் செய்ய பார்க்கிறோம், உங்களுடைய செயலிலிருந்து ஆற்றலை கண்டுகொள்கிறோம். ஆனால் இறை வார்த்தையினுடைய வல்லமையை நாம் புரிஞ்சு கொள்வதற்கு இந்த ரெண்டாவது பகுதி ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இரண்டாவது பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது என்ன சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தை ஆன்மாவையும் ஆவியையும் ஊடுருவி பார்க்கக்கூடியது. இங்கே இருக்கிற கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் சரி நானும் சரி, இதுவரை நான் ஆவியை பார்த்ததே இல்லைங்க, ஆன்மாவை நான் இதுவரை பார்த்ததில்லை. ஆண்டவர் வாழுகின்ற இடம் என்று சொல்கிறோம், கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்ற உணர்வு தான் என்னை பொறுத்தவரையில் ஆன்மாவாக நான் பார்க்கிறேன். ஆவியை நம்ம யாருமே பார்த்ததில்லை. திரைப்படங்களில் இயக்குநர்கள் கற்பனை விதத்தில் அவங்க மனசில் எப்படி தோணுதோ அதை ஒரு ஆவி போல அவங்க காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஆவி நம்மளை நினச்சிட்ருக்குறோம். அதெல்லாம் ஆவிக்குரிய வடிவமாய் மனுஷன் கற்பனையாக கொடுக்கறதான். இதுவரை ஆவி யாருமே பார்த்ததில்லை அப்படி என்று சொன்னால் இரண்டு கருத்துக்களையும் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அந்த ஆன்மாவையும் ஆவியையுமே கடவுளுடைய வார்த்தை ஊடுருவக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கும், எலும்பு மூட்டுகளையும் மஜ்ஜைகளையும் அது ஊடுருவக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து அறிவியல் பயங்கரமாக வளர்ந்துருச்சு. உடம்புல எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதை சரி செய்வதற்கு மருத்துவம் இருக்கிறது. தலையில் முடி கொட்டுறதுலேருந்து காலில் நகை வளராதது வரை எல்லாத்துக்குமே இன்றைக்கு மருந்து இருக்கிறது. எர்வா மேட்டினில் தொடங்கி கால் வரை எல்லாத்துக்கும் அக்கு வேற ஆணி வர பிரித்து மனுஷனுக்கு எல்லா வைத்தியமும் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறை இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அந்த மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஒரு நோயின் போய் டாக்டரை சந்திச்சோம் அப்படின்னா உடனடியாக சொல்லுவாங்க, சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா ஸ்கேனையும் கொண்டு போய் கொடுக்குற பொழுது டாக்டர்ஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் எந்த டாக்டரும் மேக்ஸிமம் சொல்கிறதே இல்லை. அவங்க ஒரு தோராயமாக ஒரு பதில் சொல்லுவாங்க, ஏதோ இந்த இடத்துல உங்கள் எலும்பு கொஞ்சம் உடஞ்சது மாதிரி இருக்குது, உங்களுடைய ஹார்ட்டில் இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் ஒரு ஓட்டை விழுந்த மாதிரி இருக்குது, உங்கள் ஸ்பைனலில் பார்த்தா இந்த இடத்துல லைட்டாக ஏதோ பல்ஜ் ஆனது மாதிரி இருக்குது, இந்த மாறி இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதில் சம்பாத்தியத்திற்கான வழியாகவும் இருக்கிறது, ஒரு நேரத்தில் சங்கடமாகவும் கூட அது இருக்கலாம், மாற்றுக்கருத்து என்பதில்லை. ஆனால் விழி என்ன சொல்கிறது, அந்த எலும்பு மூட்டைகளை மஜ்ஜைகளையும் கூட கடவுளுடைய வார்த்தை ஊடுருவுகிறது. அடுத்து ஒரு அருமையான பகுதி, அதான் ரொம்ப இறைவார்த்தையினுடைய வல்லமையை சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறது, உள்ளத்து சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறது, உள்ளத்து எண்ணங்களை அறிந்திருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க, உங்களுக்கு மறைகுறை கொடுத்து கொடுத்துருக்குற நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது எனக்கு என்னை படைத்த கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். என்னை பெற்ற தாய் கூட அது தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தானியல் புத்தகத்தில் வாசிக்கிற இல்லையா, நெபுக்கத்னேசர் அரசன் அவன் ஒரு கனவு கொண்டு விடுவான். அந்த கனவுக்கான அர்த்தத்தை அங்கே இருக்கிற ஞானிகள்கிட்டலாம் கேட்பார். எல்லா ஞானிகளும் சொல்லுவாங்க, உங்களுடைய கனவை சொல்லப்போ அப்போ தானப்போ நாங்கள் விளக்கம் சொல்ல முடியும் அரசரே என்றெல்லாம் சொல்லுவார்கள். யாருமே சொல்லவே முடியாது, என்னுடைய கனவுக்கு எப்படி நான் விளக்கம் சொல்ல முடியும், கனவை சொன்னால் தானே விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் இறை மனிதனாக இருக்கிற தானியனால் அந்த காரியத்தை செய்ய முடிந்தது. கனவையும் சொல்லி கனவுக்கான விளக்கத்தையும் சொல்வார் தானியல். கடவுளால் முடியும், கடவுள் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரோ, அந்த ஆற்றலை கொடுக்குறாரோ, வல்லமையை கொடுக்குறாரோ, அவர்களால் மட்டுமே அந்த காரியத்தை கட்டாயம் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட வல்லமையான இறைவார்த்தை இந்த விவிலியத்தில் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சில பகுதிகள் நமக்கு பெரிய அளவில் தொடர்பில்லாமல் போவதற்கு காரணம், நாம் அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளே இல்லை, அல்லது அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு தொடர்பில்லாததாக இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விவிலியத்தில் ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று, ஒரு சில இடங்களில் ஆண்டவத்துடைய கண்டிப்பை காட்டக்கூடிய விதத்தில், எச்சரிக்கை கொடுக்க விதத்தில், பயத்தை கொடுக்க வேண்டிய விதத்தில் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார். ஐயோ உங்களுக்கு கேடு, விரியன்பாம்பு குட்டிகளே, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறிகளே அப்படிலாம் ஆண்டவர் ஒரு சில இடங்களில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார். நீ இதை செஞ்சால் உனக்கு இப்படி வரும் அப்படின்றதையும், இதை செய்யாத அப்படின்றதையும், பாவத்தை குறித்த ஒரு பார்வை உனக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லுவார். இதெல்லாம் நம்ம கோயிலில் வந்து நாங்கள் மறையுறை கொடுக்குற பொழுது அல்லது நம்ம வாசிக்கிற போது கூட மக்கள் என்ன நினைப்பாக தெரியுமா, இந்த கண்டிப்பான வார்த்தைகள்லாம் வருகிற பொழுது ஏதோ அடுத்தவங்களுக்கு சொல்கிறது போல நினச்சிக்குவாங்க. நானே அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு முறையெல்லாம் இந்த தவசுகால தியானத்துக்கு போகும்போது இந்த பாவத்தை குறித்து பாவசிங்கத்தினருக்கு தயார் பண்ணுறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மிக நீண்ட ஒரு மறையுறை வழிபாடோடு போயிட்டு இருந்துச்சு. அப்போது மறையுறையெல்லாம் முடிச்சக்கப்புறம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, சாமி இன்னைக்குன்னு பார்த்து இந்த பக்கத்து வீட்டுக்காரி வராமல் போயிடுச்சு, அந்த அம்மா வராமல் போயிடுச்சு, நீங்கள் சொன்னதெல்லாம் அவளை கூப்பிட்டு சொல்லணும் சாமி அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ என்னது, கண்டிப்பு, எச்சரிக்கை, கடுமையான வார்த்தைலாம் அடுத்தவனுக்கு. இதே நேரத்தில் பைபிளில் ஆசீர்வாதமான வார்த்தைகள்லாம் இருக்குது. என்ன சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறது, அதே நேரத்தில் அமைதியை தரக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கிறது, ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் சொல்கிற போது நமக்கே சொன்னது போல் நாம் நினச்சிக்கிறோம். சாமி இன்றைக்கி சொன்னிய பற்றில எனக்கே சொன்னது போல் இருந்துச்சு. இது எப்படி இருக்குது, குத்தி காமிச்சா அடுத்தவனுக்கு, ஆசீர்வாதம்னா உனக்கு. அப்போது இதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தியில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்ன வாருங்கள், ஏனெனில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். சரி, சுமையோடு இருக்கிறவர்களுடைய சுமையை ஆண்டவர் கட்டாயம் தீர்ப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இங்கே யோசிக்கப்பட வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், எல்லா சுமையுமே கடவுள் சுமந்து கொள்வாரா அப்படின்னா இல்லை. சுமையை குறித்த ஒரு தெளிவை ஆண்டவர் நமக்கு தர்றார். சுமைக்கு என்ன காரணம்,
முதல் கேள்வி நீங்களே கேட்டு பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை போய் சொல்கிறேன், ஆண்டவரை சுமையாக இருக்கிறேன், இந்த சுமை இறக்கி கொள்ளுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற சுமைக்கு என்ன காரணம் அப்படின்றத ஒரே வரியில் சொன்னால், ஊனியல்புக்கேற்ப நான் வாழுகின்ற எல்லா காரியங்களுமே சுமைக்கான பாதைகள். ஊனியல்புக்கேற்ப நாம் வாழுகிற, ஊனியல்பின் அடிப்படையில் நாம் எடுக்கிற அதனுடைய போக்குக்கு நாம் போகிற பொழுது அது நமக்கு சுமையாக மாறுகிறது. கலாத்தியர்களை திருமுகம் 4 அதிகாரத்தில் 19 மற்றும் 21 இந்த 2-3 வசனங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஊனியல்பின் செயல்கள் எல்லாருக்கும் தெளிவாய் தெரியும், பலருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, பொறாமை, சீற்றம், சண்டை, பிளவு, அழுக்காறு, குழிவெறி, களியாட்டம், இவை எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவை எல்லாமே ஊனியலிபினுடைய காரணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ரெண்டு பகுதியாக கூட நாம் பிரிக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரத்தமை, கெட்ட நடத்தை, பில்லி சூனியம், இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் நிற்கட்டும். இன்னொரு பக்கம் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன சொல்லப்படுகிறது? பகைமை, பொறாமை, சீற்றம், சண்டை, சச்சரவு, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இவையெல்லாம் ஒரு பக்கமாக சேர்ந்து போகும். சரி, இப்போ நான் ரெண்டாவதாக சொன்ன பகைமை, குடிவெறி, களியாட்டம், சண்டை, சச்சரவு, இது எல்லாமே யாருலேருந்து ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பார்வையில் பொறாமை அப்படின்ற அந்த இடத்துலேருந்து தான் ஊற்றெடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாமே பொறாமைக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி போல் நினச்சிக்கோங்க, இவங்கெல்லாம் பொறாமைக்கு சொந்தக்காரங்க போல் நினச்சிக்கோங்க. பொறாமை கூட நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தவண்டு சண்டை போட ஆரம்பிச்சிடும். எனக்குள்ளே ஒரு பொறாமை இருக்குன்னா எனக்கும் இந்த உறவுக்கு மாதிரியே ஒரு பிளவு ஏற்பட்டு போய்விடும். எனக்குள்ளே ஒரு பொறாமை இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு ஒரு உச்சத்துக்கு போகிற பொழுது நான் போதைக்கு அடிமையாவதற்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. பொறாமை குடி போச்சு அப்படின்னா பகைமை வளர்ந்து போய்விடும். அதனால் இன்றைக்கு இந்த ஒரு சிந்தனையை நாம் இந்த மறையுறையோடு இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, பொறாமை இது ஒரு மனவியாதி, அதில் மாற்று கருத்தே இல்லை. இது வந்து ஒரு சமூக நோய், சமூக தொற்று அல்ல, இது சமூக நோய். இந்த பொறாமை என்பது ஒருவருக்குள் கரு கொண்டு விட்டது என்று சொன்னால் அது அவனையும் அழிக்கும், அவனோடு தொடர்புடைய மற்றவருடைய நிம்மதியையும் அது கட்டாயம் கெடுக்கும். ஆக பல நேரங்களில் நாம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய, அடுத்தவன் நல்லா இல்லாமல் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நாம் யோசிக்கவே கூடாது. அப்படி யோசிக்கிற தருணங்கள் தான் பொறாமை நமக்குள்ளாக கரு கொண்டு விடுகிறது. குறைந்தீர்களுடைய முதல் திருமுகம் 18 அதிகாரத்தில் 8-11 வரையுள்ள அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தெளிவாக தெரியும் ஏன் நம்ம பல நேரங்களில் பொறாமை போடுறோம் அப்படின்னு சொன்னால், எனட்ட இல்லாத ஒன்று அடுத்தவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். எனட்ட இல்லாத ஒன்று அடுத்தவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அவங்ககிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படணுமே ஒழிய, என்கிட்ட இல்லாத ஒன்று அடுத்தவங்கள்ட்ட இருக்குதே நினச்சி அதை பொறாமப்படவே கூடாது. முடிந்தால் அடுத்தவரிடம் இருக்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதான் யோசிக்கணுமே ஒழிய, இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்படவும் கூடாது. அதை நாம் வந்து ஒரு பொறாமை குணத்திற்கு கொண்டு போகக்கூடாது. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறார். உலகத்தில் படைச்சி எல்லாருக்குமே கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு திறமையை கொடுத்துருப்பார். அந்த திறமை ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலேயே வெளிப்பட்டு விடும், ஒரு சில பேருக்கு காலம் கழிந்த பிறகு ஒரு சில சூழல் வருகிற பொழுது அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆற்றல், அவர்களுக்குள் இருக்கிற டேலண்ட் அது வந்து வெளிப்படும். சில பேருக்கு அது வெளிப்படாமல் போகும். அது யாரோட தப்பு என்று சொன்னால் நம்முடைய தப்பு தான். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் கடவுள் இந்த உலகத்தில் படைச்ச எல்லாருக்குமே நல்ல அறிவைத்தான் கொடுத்துருக்கிறார். விதிவிலக்காக இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் பொறுத்து இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே ஒரே திறமையாக இருந்தால் அந்த உலகம் எப்படி முன்னேறும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், நம்ம பொறாமை போகிறதுல வழியே இல்லை. உடம்பு இருக்குது, என் உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எடுத்துக்கோங்களே, மூஞ்சி பூரா கண்ணு வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த கண்ணு போய் என் காதில் இருந்துச்சுன்னா, அல்லது என் மூக்கு வந்து என் கைட்டு இருந்துச்சுன்னா, அல்லது உடம்பு பூராமே மூக்கு மாதிரியே இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். அது அதுக்குன்னு ஒரு தோரணை இருக்குது. அது அது எங்கெங்கே இருக்கணுமோ அது அது அப்படி எப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அழகு. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமையை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதை பார்த்து நம்ம ஏன் புறாமப்படணும்? அதையே நான் பார்த்து புறாமப்படணும். விபிலி நமக்கு தெளிவாக சொல்கிறது. 1 12 அதிகாரத்தில் 8-11 வசனத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு விபிலி அழகாக சொல்லும், ஒருவனுக்கு இறைவாக குறைக்கிற வல்லமையை கொடுத்துருப்பேன், ஒருத்தனுக்கு அதை விலக்கி சொல்லக்கூடிய வல்லமை இருக்கும், ஒருத்தனுக்கு பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை இருக்கும், இன்னொருவனுக்கு மறைபொருளை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்கிற பொழுது நீ ஏன் புறாமப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். கொஞ்சம் அங்கங்கே நம்ம மறைவுரை கொடுக்கலான்னு போகிறோம், அல்லது தியான கூட்டங்களுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் நான் உணர்வது, எனக்கு இறைவன் ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய ஒரு தனித்திறமை எனக்கு கொடுத்துருக்கிறார். அதை நான் வளர்த்து கொண்டேன். அது அவருடைய ஆசீர்வாதமாக அவர் என்னை பயன்படுத்துகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு சில குருக்கள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து பெரிய அளவில் மறைவுரை வைப்பதற்கு அவர்கள் வராது. அவங்க மறைவு வைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நிறைவாக வந்து ஜெபம் பண்ணாங்கன்னா அவளுக்கு உடனடியாக அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கும். அவங்களால வந்து பேயை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களோட தீய சக்தியை அழகையை வந்து அவர்களால் ஓட்ட முடியும். உடனே நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டு நம்ம சண்டை போட முடியாது. ஆண்டவரே எனக்கு இறைவாக்கு மாத்திரம்தான் அறிவிக்கிறேன், எனக்கே பேய் ஓட்டக்கூடிய வல்லமே தரல, எனக்கு எப்படி மறைவுள்ள நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமே தரல அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு சில பேருக்கு 5 காய வரங்கள்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார், அப்போ அவங்கள மாத்திரம்தான் கடவுள் அன்பு செய்கிறாரா, ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதில் நாம் எப்படி நிறைவாக வாழுகிறோம் அல்லது அதை நாம் எவ்வளோ தூரம் இன்னும் பாலிஷ் பண்ணி நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றதா நம்ம பார்க்கணும். அப்போது இந்த பொறாமை குணம் எங்கு பிறக்கிறது அப்படின்னா அன்றைக்கி வீடுகள்லேயே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நம்ம வீட்டு பிள்ளையை அடுத்த வீட்டு பிள்ளையோட ஒப்பிட்டு பார்க்குறது அதெல்லாம் பெரிய தப்பு. அப்படி ஒப்பிட்டு பார்க்குற பொழுது அடுத்த வீட்டு பிள்ளையை பார்க்கும்போது நம்ம பொறாமையாக வருது. நம்ம வீட்டில் இருக்கிற உறவினர் நம்முடைய கணவரை வந்து அடுத்த கணவரோடு ஒப்பிட்டு பார்க்குறது, அவங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கார் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீ பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் பிரச்சனை வருது. எப்போ வந்து நாம் அடுத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோமோ அப்போ நமக்குள்ளே இயல்பாகவே அந்த பொறாமை என்கிற அந்த குணம் வந்துவிடும். பைபிளில் நம்ம நிறைய இடங்களை பார்க்க முடியும். தொடக்க நூல் 24:14 ரொம்ப அருமையாக சொல்லப்படும். அந்த 26 பூலாமே அப்படி தான் இருக்கும். என்ன செய்யப்படுகிறது, ஈசாக் இருப்பார். ஈசாக் அவருடைய இடத்துல நல்ல விவசாயம் பண்ணி நல்ல வெள்ளாமலாம் வச்சுருப்பார். அவருடைய தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க, அவருடைய ஆடு மாடுகள்லாம் நல்லா இருக்கும். இதை பார்த்துட்டு பெலிஸ்தீனாக இருக்கிற அபிமலைக்கு அது பிடிக்காது. அபிமலை கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கிறனால என்ன செய்வான், அவன் போய் என்ன செய்வான்னா ஈசாக்குடைய கிணத்தை வந்து மூடி விட்டுருவார். மூடி விட்டுட்டு என்ன சொல்லுவார், அந்த ஆடு மாடுலாம் பற்றி விட்டு நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவார். அப்போ ஈசாக்கு வேறு ஒன்றும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுவார். அவங்க அப்பா வெட்டி வச்ச ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்தை போய் நோண்டுவார் பார்த்துக்கோங்க. அவளுக்கு அவ்வளோ தண்ணி ஆசீர்வாதமாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக நீர் ஊற்றுகள் பயங்கரமாக கிடைக்கும். ஆனால் விரட்டி விட்டான் பார்த்துங்க, அம்மிமலைக்கு பொறாம கொண்டு அவன் அதோடு அழிஞ்சே போயிடுவான். அதே போல் சாமுவேல் புத்தகம் 18:18 நம்ம பார்க்க முடியும். சவுல் என்ன செய்கிறான் அப்படின்னா தாவீது மேலே பொறாமை கொள்கிறான். கடைசியில் யார் அழிந்து போனான், சவுல் தான் முதல்ல அழிந்து போகிறார். நீதிமொழிகள் 27:4 சொல்லுகிறது, சினம் கொடியது, சீற்றம் பெருவெல்லம் போன்றது, ஆனால் பொறாமை கொடுமையை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பொறாமை என்பது மிக மிக அழிவுக்குரிய ஒரு காரியம். அதே நேரத்தில் சீராக்கு ஞான நூல் 9:11 நாம் வாசிக்கிறோம், பாவிகளின் பெருமையை கண்டு பொறாமை கொள்ளாதே, அவர்களுக்கு வரவிருக்கும் கேடு உனக்கு தெரியாது அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆக இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனைகளுக்கு அடிநாதமாக இருப்பதே இந்த பொறாமையாகத்தான் இருக்கும் என்று நானும் நினைக்கிறேன். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும், சாமி நான் யாரை பார்த்தையும் ஒருபோதும் பொறாமை கொள்றதே இல்லையே, இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள் நான் எவ்வளோ சுமையோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். அந்த கேள்வி நியாயமானது தான். நான் மனசார யாரையும் பொறாமை போகிறதில்ல, நான் யார்ட்டையுமே எப்போவும் என்னை கம்பேர் பண்ணி நான் நினச்சி பார்க்குறதில்ல. கடவுள் என்னை கொடுத்துருக்கிறாரு, இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை, என் உடம்புல வியாதி, என் குடும்பத்தில் நான் யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க வேறு மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க, இப்படிலாம் நிறைய நீங்கள் அங்கலாய்ப்போடு இந்த கேள்விகளையெல்லாம் நீங்கள் இப்போது முன்வைக்கலாம். பொறாமையே படுறதில்ல சாமி, எனக்கே அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான பதிலை சொல்லுகிறார். பேதுரு 1:1 அந்த 7 சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது, பொன் புடமிடப்படுவது எதற்காக என்று சொன்னால் அதில் இருக்கிற அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அதுபோல நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை நோக்கி செல்வதற்கான ஒரு வழி அப்படின்றத பொன்னையும் மனிதனுடைய துன்பத்தையும் அவர் மையப்படுத்தி நாம் சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்ம நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் இப்போ எனக்கு வர கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொன்னால் நான் வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை சந்திக்கிறேன் அப்படின்னா அதோடைய நோக்கம் என்ன, இன்னமும் நான் அடுத்த ஒரு நிலைக்கு நான் கடந்து போகணும், இன்னும் இதைவிட பெரிய துன்பங்கள் வருகிற பொழுது கடவுளுடைய அன்பிலிருந்து நம்ம பிரிந்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு படிப்பினையாக நாம் இந்த சுமைகளை, இந்த துன்பங்களை, சவால்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதே பேதுரு தன்னுடைய 12:13 மிக அழகாக சொல்லுவார், இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ எதிர்பாராமல் திடீரென்று வந்ததாக நினைத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் துன்பப்படுகிற பொழுது ஆண்டவரின் சிலுவையின் துன்பத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அகமகிழுங்கள் அப்படின்னு கூட இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆக துன்பம் வருகிற பொழுது இப்பேற்பட்ட ஒரு மனநிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக யதார்த்தமாக நம்ம ஒரு புரிதலாக கூட நம்ம வைத்துக்கொள்ள வேண்டாம், வைத்துக்கொள்ள நான் ரொம்ப நல்லவன் தான் சாமி, யாரை பார்த்தும் பொறாமப்படுறதில்லை, எனக்கு ஏன் அந்த கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் இயல்பாக நினைத்து கொள்வது. வீட்டில் வந்து வீட்டுக்காருக்கு வந்து இப்போ சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு சுகரோ ப்ரெஷரோ ஏதோ கன்றாவி நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாத சூழல் இருக்கிறார், அவருக்கு ஒரு சில பதார்த்தங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்காருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லி வைப்பாங்க. அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்கார் சாப்பிடாமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எதுலாம் அவருக்கு தவிர்க்கப்படுகிறதோ சொன்னாலும் சொல்லலைட்டினாலும் வீட்டுக்கார அம்மாவும் அதை சாப்பிட மாட்டாங்க. கணவனுக்கு ஒரு பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் மனைவி ஆட்டோமேட்டிக்காக என்ன கணவர் சாப்பிட்றாரு அந்த உணவுக்கு தன்னை மாற்றிக்கொள்வார். இது வந்து பெண் அடிமைத்தனம் அப்படின்னா தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, இது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு, ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. அதுபோல தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பாவத்தோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த நல்வழிப்படுத்தணும் நினைக்கிற போது அவர் எடுக்கிற ஒரு சில முயற்சிகளால் நாமளும் சேர்ந்து துன்பப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு கூட நாம் நினச்சிக்கலாம். வீட்டில் அண்ணன் காய்ச்சலாக கிடக்கிறான், அவனுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கும் போது தம்பிகாரன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டான்னா எவ்வளோ மோசக்காரனாக இருப்பான் அவன். அப்படி தான் நம்ம இயல்பாக ப்ராக்டிக்கலாக இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்து இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்போது வாசனத்துக்கு வருவோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிற, சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சரி, இவ்வளோ தூரம் நான் நல்லவனாக இருக்கிற போதும் கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, சுமை சுமந்து சுமந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாருங்க, வாங்கிட்டு எல்லோரும் என் முதுகில் தூக்கி வச்சுட்டு என் தலையில் தூக்கி வச்சுட்டு நீங்களாம் நிம்மதியாக நடந்து ஹாயாக வாக்கு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் சுமைகளை வாங்கி கொள்ளவர்கள தாங்கி கொள்ளக்கூடியவர். நம்மளாம் அந்த ஊர்களெலாம் இப்போல்லாம் பார்ப்பீங்க, நிறையா அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஹைவேலாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் புடிங்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த கல்லை புறம் சுமை தாங்கி கல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அடி மட்டத்துக்கு இப்படி இருக்கும், ரெண்டு பக்கமும் கல், நடுவில் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். அப்போ அந்த காலத்தில் வச்சுருக்காங்க பாருங்களேன் நம்முடைய முன்னோர்கள். அப்போ ரொம்ப தூரம் சுமை, இன்றைக்கி தான் நமக்கு வாகனங்கள்லாம் இருக்கிறது, வாகனங்கள் இல்லாத காலத்தில் தலை சுமையாக தூக்கிட்டு போவாங்க பார்த்துக்கோங்க. அப்போலாம் ரொம்ப தூரம் போகும்போது இறக்கி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது, நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், யாருமே வரமாட்டாங்க. இன்றைக்கி போலாம் மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லை, மக்கள் தொகையும் அவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, போயிட்டே இருக்கும்போது அந்த சுமை தாங்கி கல் வந்துச்சுன்னா அந்த கல் பக்கத்தில் போயிட்டு அப்படியே தலையில் இருக்கிற சுமையை அதில் சொத்து நேரம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓய்வெடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு களைப்பு போனதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா திருப்பி தன்னுடைய தலையில் அதே சுமையை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இயல்பு. இயேசு ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்கிற செய்தி அதுதான், சுமை தாங்கியாக இருக்கிறார் அவர், அவ்வளோதான். சுமையின் சுமந்து சுமந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நீங்கள் வந்து என்னிடம் சற்று இளைப்பாறி விட்டு செல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. வி ஹாவ் டு கோ, நம்ம தான் போயே ஆக வேண்டும். அதோட இன்னொரு செய்தி அதற்குள் இருக்கிறது, என் நுகம் உங்களுக்கு அழுத்தாது அப்படின்னு சொல்கிறார். எனக்குள்ள கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, எனக்குள்ள துன்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசு ஆண்டவர் அருகில் வர வேண்டும், அவருடைய பக்கத்தில் வர வேண்டும். பல நேரங்களில் தூரத்துலேருந்தே நாம் ஆண்டவரோட ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம், அது வந்து மிக மிக தவறான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், இயேசு ஆண்டவருடைய அருகில் வந்து நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய துன்பத்தை அவரிடம் சொல்லுகிற பொழுது தான் தெரியும் அவர் படுகிற வேதனை, அவர் இந்த மனித குலத்தின் மீட்புக்காக படுகிற வேதனை. என் மகனே என் மகளே, நீ ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற உன் பொருட்டு, நீ செய்த தவறின் பொருட்டு, நீர் படுகிற உன் குடும்பத்தின் பொருட்டு பெறுகிற நிந்தையை, நீ படுகிற வேதனையை பெரிதாக பேசுகிறாய். ஆனால் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களுக்காக நான் பரிகாரமாய் நான் படுகிற வேதனையின் எப்போது புரிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பாரு. அவருடைய துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த சிலுவையில் உடம்பிலே காயமில்லாத இடம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உடம்பெல்லாம் ரத்தம் தோய்ந்து சதை பீந்து தலையில் முள்முடியோடு இறுதிக்கட்ட வேதனை வரை தன்னுடைய உயிரை மாய்க்கிற வரை பட்ட வேதனைக்கு முன்பாக நம்முடைய கஷ்டத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறீங்க, ஆண்டவரையும் பாருங்கள் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, எனக்கு வந்து உடம்பு செல்லாமல் போச்சு, எனக்கு வந்து சுகர் கூட்டி போச்சு, எனக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து கட்டாயம் சொல்வார், இதெல்லாம் ஒரு வியாதினா நான் என்னுடைய உடம்பில் இருக்கிற காயங்களுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார். நீங்களே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், பக்கத்தில் ஆண்டவரே இங்கே பாருங்கள் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் நீ யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன், சொந்த மொந்தன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாருக்கும் இருக்கிறதான் கொடுக்க தான் செஞ்சேன், எல்லாரும் வாங்கி தின்று விட்டு இன்றைக்கி என்னை எல்லோரும் என்னைய எதிர்த்து பேசுகிறாக, எனக்கு எதிராக பேசுகிறாங்க, நான் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களே, ஆண்டவர் உங்களுக்கு எளிமையான ஒரு பதிலை சொல்லுவார், உனக்கு உன்னையோட மோசமான நிலைமையில தான் என்னையே கொண்டு விட்டாங்க, எல்லாரும் ஓசனா பண்ண அதே கூட்டம் தான் என்னை சேர்ந்து ஒளிகன்னு சொல்லி என்னை எல்லாருக்கும் முன்பாக அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவமானத்தின் சின்னையாக அவங்க சின்னமாக இருக்கிற சிலுவையில் என்னை அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஆண்டு சொல்வார். இதுபோல் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஆண்டவர் சொல்லி நீங்கள் வைத்திருக்கிற சுமை எளிதானது என்பதை உங்களுக்கு புரிய வைப்பாரே ஒழிய அந்த சுமையை தூக்கிட்டு போவார்னு நம்ம ஒரு காலமும் நினைக்கக்கூடாது. அது ஆண்டவர் செய்வதற்கான ஆளும் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த திருச்சபையை துன்பத்தின் திருச்சபை தான், சுமையை தாங்கி தான் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் மீட்பையே கொடுத்தார். சிலுவை என்கிற சுமையை தாங்கினதுனால தான் இந்த திருச்சபை மீட்கப்பட்டது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற சுமைகளை தூக்கினால் மட்டுமே எனக்கு மீட்பு இருக்கிறது. அந்த மீட்பை ஏற்கனவே ஒருவர் வாழ்ந்து காமித்து சென்றிருக்கிறார். அவர்தான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. அளவற்ற அன்பும் நிகரற்ற ஆற்றலும் கொண்ட அவரே அதை செய்கிற பொழுது ஏன் நாம் மட்டும் நம்முடைய சுமையை இறக்கி வைத்து விட்டோ அல்லது நம்முடைய சுமையை வாங்கிக் கொள்வது யாராவது வருவார்கள் என்றோ எதிர்பார்க்க வேண்டும்? இந்த ரெண்டு கேள்வியும் முன் வச்சு தான் இன்றைய மறையுறை சிந்தனையை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, முதல் காரியம் இந்த வார்த்தையை பற்றி சொல்லுகிற பொழுது ஆசீர்வாதமான வார்த்தைகள் நாம் தேடி சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனால் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்மோடு தங்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்மிடம் இருக்கிற சுமைகள் எல்லாம் குறைய வேண்டும் என்று சொன்னால் கடவுள் தருகிற கண்டிப்பான வார்த்தைகளை நம்ம முதல்ல வாழ்வாக்க நினைக்கணும். அந்த கண்டிப்பான வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஊனியல்புடைய இச்சைகளை தவிர்த்து வாழுங்கள். அந்த ஊனியல்பின் இச்சைகள்லையுமே முதல் தரத்தில் வந்து நிற்கிற முதல் ஆளாக இருப்பது யார் என்று சொன்னால் பொறாமை. அந்த பொறாமையை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உறவுகள்லாம் நன்றாக இருக்கும். நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும். கடவுளுக்கு நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு இன்னும் கொஞ்சம் வலுப்படும். அப்படி வலுப்படுகிற பொழுது சிலுவை நாயகன் இயேசுவுடைய சிலுவையினுடைய அந்த பாரத்தோடு நம் சுமையை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் என் சுமை எளிது என்று ஆண்டவர் சொன்னது போல நாமே சொல்ல ஆரம்பிப்போம், என் சுமை எளிது, என் முகம் அழுத்தாது, என் இயேசுவின் வழி நோக்கி நானும் பயணிப்பேன் என்கிற எண்ணம் உங்களுக்குள் பிறக்கும். இந்த எண்ணம் பிறக்க இன்றைய சிந்தனை உங்களை அழைக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமென்.